அத்துவா மூர்த்தியாக அறைகுவது என்ன எண்ணின் நித்தனாய் நிறைந்து அவற்றை நீங்கிலா இளமையானும் சிற்றுடன் அசித்திற்கெல்லாம் சேர்த்திடன் ஆகலானும் வைத்ததா அத்துவாவும் வடிவென மறிகளெல்லாம். அத்துவாவும் வடிவு, அத்துவா வடிவுன்னு சொல்லல, அத்துவாவும் வடிவுன்னு சொன்னதுனால அத்துவாக்கள் திரு வடிவம் என்பது உபசாரமே. அத்துவானா என்ன? வழி என்று பொருள். வழி எதற்கு? வழி இறைவன் திருவடியை சேர்வதற்கு வழி. அந்த வழின்னு சொல்லப்படுகின்ற அத்துவாக்கள் எவை? முதல் காரணம் மாயையிலிருந்து என்னெல்லாம் தோன்றுகின்றனவோ அத்தனை அத்துவாதான். என்னவெல்லாம் தோன்றுகின்றன அதனை ஆறாக தொகுத்து சொல்கின்றார்கள். அதாவது மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை, இந்த ஆறு தான் வந்து அத்துவாக்கள். இந்த ஆறு எல்லாருக்கும் வழி. இந்த ஆறை தவிர்த்து விட்டு வீடு பேர் அடைதல் என்பது முடியாது. ஏன்னா சிவபெருமானே இந்த ஆறின் வழியாக இந்த உயிர்கள் வந்து வீடு பேர் அடைய வேண்டும்னா இந்த ஆறையும் மாயாகாரத்திலிருந்து தோற்றுவித்திருக்க, முதற் காரணம் மாயையிலிருந்து தோற்றுவித்திருக்கின்றார். ஆகவே இதுல எனக்கு மந்திரம் வேண்டாம், பதம் வேண்டாம், பூனம் வேண்டாம் தான் நம்ம உய்ய முடியாது. ஆகவே இவை அதுவா என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அடுத்த பாடல்களிலே கூட இருக்கின்றார். இந்த ஆறு அதுவாக்களுமே முதலனுக்கு திருமேனி என்று சொன்னாலும் கூட அது சில ஆகமங்களிலே சொல்வார்கள் எந்தெந்த அதுவா முதல்வனுக்கு எந்தெந்த உறுப்பாக உள்ளது என்பதை. அதை கந்தர்களின் பாவியை குரவு சுவாமிகளும் சொல்வார்கள். மந்திரமே சோரியா, வான்பதமே மாமுடியா, சொந்தமுறும் வண்ணமே தொக்காக பந்தனையால், ஒத்த புவனத்து ஒத்த புவனத்து உருவே ரோமமா, தத்துவங்களே சத்ததாதுவா, வைத்த கலையே அவயவமா, காட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமா நின்றோய் என்று சொல்லி இன்னென்ன அத்துவா இன்னென்ன உறுப்புன்னு சொல்வார். இப்படி ஆறு அத்வாக்களும் திருமேனி என்றாலும் கூட அந்த ஆறு அத்வாக்கள் மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை. கலைகள் இந்த நிவர்த்தி முதலிய பஞ்ச கலைகள். புவனங்கள் 224 புவனங்கள் இருக்கின்றன, தத்துவங்கள் 36 தத்துவங்கள். சரி, அப்ப இவை மூன்றும் பொருள் உலகம் என்று சொல்லப்படும். அடுத்த மந்திரம், பதம், வண்ணம் இருக்க, வண்ணம் என்பது எழுத்து, பதம் என்பது சொல், எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் ஆகின்றன, சொற்கள் சேர்ந்து மந்திர வாக்கியங்கள் ஆகின்றன. இந்த வண்ணம், பதம், மந்திரம் இந்த மூன்றும் சொல் உலகம், புவனம், தத்துவம், கலை மூன்றும் பொருள் உலகம். சொல்லுலகம் மூன்று, பொருள் உலகம் மூன்று, ஆக ஆறு. இவை ஆறு தான் வீடு பேர் அடைவதற்கு வழி. ஆகவே இந்த ஆறு அத்துவாக்களுமே முதல்வனுக்கு திருமேனி என்றாலும் அதிலே மந்திர அத்துவானது சிறப்பாக எடுத்து சொல்லப்படுகின்றது. மந்திர திருமேனி தான் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றது. அதில் அந்த மந்திர திருமேனியை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து திருமேனின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது அடுத்த பாடல சொல்கின்றார். மந்திரம் அத்துவாவின் மிகுத்து ஒரு வடிவமாக தந்ததென் அரணுக்கெண்ணின் சகத்தினுக்கு உபாதானங்கள் விந்து மோகினி மான் மூன்றாம் இவற்றின் மேலாகி விந்து சிந்தையார் அதீதமான சிவசக்தி சேர்ந்து நிற்கும். அதாவது ஆறு அத்துவாக்களிலே மந்திரம் சிறந்த திருமேனி என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் பதவுரையிலே விரிவாக சொல்லியிருக்கின்றார்கள். முதல்வனுக்கு அத்துவாவின் மந்திரம் ஒரு வடிவமாக, அத்துவாக்களிலும் மந்திர வடிவத்தை ஒப்பற்ற வடிவமாக மிகுத்து தந்தது என் சிறந்து எடுத்து ஓதியது என்னை எனின் சகத்தினுக்கு உபாதானங்கள், சகம்னா உலகம், உபாதானம்னா முதல் காரணம், உலகத்திற்கு முதல் காரணங்கள் எவை? மூன்று இருக்கின்றன. அவை விந்து மோகினி மான். விந்து சுத்தமாயை, மோகினி அசுத்தமாயை, மான் என்பது பிரகிருதி மாயை. முன்பே சொன்னதுதான். இங்க இந்த மந்திரத்தினுடைய சிறப்பை சொல்வதற்காக மறுபடி சொல்கின்றார். ஆகவே கூறியது கூறல் என்று கருதக்கூடாது. இது வந்து அனுவாதம் சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்ன கருத்தை வந்து சும்மா ஒரு காரணமும் இல்லாமல் திரும்ப சொன்னாதான் அது கூறியது கூறல். வேறொரு கருத்தை விளக்கு பொருட்டு சேர்த்து சொன்னா அது கூறியது கூறுங்கிற குற்றமாகாது. அனுவாதம் என்று சொல்வார்கள், வழிமொழிதல் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த மந்திரத்தை சிறந்த காரணமாக எடுத்து ஓதியதுக்கு, சிறந்த திருமேனியாக எடுத்து ஓதியதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உலகத்திற்கு முதற் காரணங்கள் மூன்று, விந்து மோகினி மான், அதாவது சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை, இந்த மூன்று தான் முதற் காரணங்கள். இதுல வந்து சிறந்த முதல் காரணம் என்ன தெரியுமா? பிரகிருதி மாயோ அசுத்தமாயோ அல்ல, சுத்தமாயை தான் சிறப்பானது. அதான் அது வந்து நம்முடைய சிந்தனையை கடந்தது. சிவசக்தி அந்த சுத்தமாயையிலே வந்து பொருந்தி நிற்கின்றது. சிந்தனையை கடந்த சிவசக்தி அதான் சிந்தையார் அதீதம். சிந்தைக்கு சிந்தை ஆறு அதீதங்கிறது, ஆறு அதீதங்கிறதுக்கு அருமையா குறிப்பு சொல்லியிருக்காங்க. ஆறு அதீதம் பண்பு தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே கடைபிடித்து பதவுரையில சொல்லியிருக்காங்க நம்ம குருமூர்த்திகள். ஆறு அதீதம் பண்பு தொகைன்னு சொல்லிட்டு போய்விட்டாங்க சிவஞானவர்கள். அது பண்பு தொகைன்னா அது எப்படி அதை பொருள் பண்ணணும் நமக்கு தெரியல. அதனாலதான் மகாவித்வான் பிள்ளையவர்களே வந்து போட்டுக்கின்றார்கள், நம்முடைய 16 குருமூர்த்தியுடைய பதவுரை இருக்கின்றதே, அது இல்லாவிட்டால் அடியேனை போன்றவர்கள் உணர முடியாது, சித்தியார்களை உணர முடியாது என்று சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். அதுக்கு இதெல்லாம் சான்று. ஆறு அதீதம் பண்பு தொகை சொல்லிட்டார்கள். சரி, பண்பு தொகைங்கிற அடிப்படையில அந்த ஆறு அதீதம்ங்கிற சொல்லுக்கு எவ்வாறு பொருள் பண்ணுவது அப்படின்னா நம்ம குருமூர்த்திகள் தான் அதை காட்டியிருக்காங்க. ஆறு அதீதம் வந்து பதவுரையில காட்டியிருக்கின்றார்கள். ஆறு அதீதம்னா அருமையாகிய அதீதம், அதான் பண்பு தொகைன்னா அதான தென்னை மரணம், தென்னையாகிய மரம். அதே மாதிரி ஆறு அதீதம்னா ஆறாகிய அதீதம், ஆறுனா அருமை, அருமைப்பாடு, அதான் அருமையாகிய அதீதம். அது சிந்தை ஆறு அதீதம் வருது, சிந்தனைக்கு அருமையாகிய அதீதம். எது இவ்வாறு அழைக்கப்படுகின்றது, சிந்தனைக்கு அருமையாகிய அதீதம்னு எது சொல்லப்படுகின்றது, சிவசக்தி தான். ஏன்னா சிந்தனைக்கு எட்டாத பொருள், மனவாக்கு காயங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே அந்த சிவசக்தி சிந்தையார் அதீதம் சொல்லப்படுகின்றது. தான் சிந்தையார் அதீதமான சிவசக்தி எதுல சேர்ந்திருக்கும், விந்துவோடு, அதாவது சுத்தமாயையோடு சேர்ந்திருக்கும். இவற்றின் மேலாகி விந்து, பிரகிருதி மாயை அசுத்தமாயிக்கு மேலாக விளங்குவது சுத்தமாயை அந்த விந்து. அந்த சுத்தமாயாகிய விந்துவிலே எது சேர்ந்திருக்கிறது, மனதிற்கு அருமையாகிய அதீதம் எனப்படும் சிவசக்தி சேரப்பட்டு நிற்கின்றது. அதீதம்னா கடந்தது, இந்த பிரகிருதி அசுத்தம் சுத்தம் இந்த மூன்று மாயைகளையும் கடந்த அந்த சிவசக்தி சுத்தமாயையிலே நன்கு பொருந்தி நிற்கின்றது, சிறப்பாக பொருந்தி இருக்கின்றது. அசுத்தமாய பிரகிருதி மாயிலும் கடந்தா இருக்கு, இருந்தாலும் சுத்தமாயில சிறப்பாக அது பொருந்தி இருக்கின்றது. ஏன் அப்படின்னா இந்த மந்திரங்களை உண்டு பண்ணதான், அதுதான் சொல்கின்றார். சுத்தமா விந்து தண்ணில் தோன்றிய ஆதலானும், அடுத்த பாடலையும் சேர்த்து பொருள்கொள்ளும். சத்திதான் பிரேரித்து பின் தான் அதிர்ப்பித்துக் கொண்டே அத்தினால் புத்தி முத்தி அழித்தரால் அரணுக்கென்றே வைத்தவா மந்திரங்கள் வடிவன மறைகள் எல்லாம் என்று சொன்ன. அதாவது சுத்தமாகிய விந்து மாதையில் தோன்றிய தலைமை உடையவை மந்திரம், தலைமை உடையன அதலானும். சக்திதான் பிரேரித்து, அந்த சிவசக்தியானது பிரேரித்துனா செலுத்தி, எப்படி செலுத்துது, மந்திரங்களை பெற்றவர்கள் சாதகர்கள், அந்த சாதகர்கள் அந்த மந்திரங்களை ஜெபிக்குமாறு செலுத்துகின்றது சிவசக்தி. அதான் சாதகராவார் கணிக்குமாறு செலுத்தி பின் தான் அதிர்ப்பித்துக் கொண்டே, அதிர்ப்பித்துக் கொண்டுனா அந்த மந்திரங்களை வாயிலாக கொண்டு பயன் அருளுதல். இந்த மந்திரங்களை இவ்வளவு தூரம் நியமமா ஜபிச்சிருக்கான், அப்போ அந்த மந்திரங்கள் வாயிலாகவே அந்த பயனை அருளும் சிவசக்தி. பாருங்க சிவசக்தி எவ்வளவு உபகாரம் செய்கின்றது. சாதகர்கள் அடியார்கள் செபிப்பதற்காக அந்த மந்திரங்களை வந்து பொருந்த செய்கின்றது. அப்புறம் அவங்க செபித்தவர்களுக்கு பலன் கொடுக்கும் போது எப்படி பலன் கொடுக்கிறது, சிவசக்தி தனியா வந்து பலன் கொடுக்கலையா, அந்த மந்திரங்கள் வாயிலாக கொண்டுதான் பயன் கொடுக்கும். இந்த மந்திரங்களையே வாயிலாக கொண்டு, அதான் அஞ்சு எழுத்து சொன்னா அஞ்சு எழுத்தின் வாயிலாகவே பயன் தருகின்றது சிவசக்தி. ஆகவே கணித்தபின் பயன்படுத்தல் பொருட்டு அவற்றை, அவற்றைன்னு அந்த மந்திரங்களை வாயிலாக கொண்டு அத்தினால் புத்தி முத்தி அளித்தலால் அந்த மந்திரத்தினால், மந்திரத்தின் மூலமே போகத்தையும் கொடுக்கிறது வீடு வேறையும் கொடுக்கிறது. புத்தி என்பது போகம், முத்தி என்பது வீடு வேறு. அதனால் போகம் வீடு வேறுகளை அளித்தலாகிய பயனும் பற்றி மறைகளெல்லாம் அரணுக்கு, அதாவது ஆகமங்களிலெல்லாம் முதல்வனுக்கு மந்திரங்கள் வடிவு என வைத்த என்றே மந்திர வடிவம் விசேட உரிமையாதல் நோக்கி கூறியனவையாம் என்க. ஏனைய அத்துவாக்களையும் கலந்திருக்கின்றான் பஞ்சபூதங்கள் போன்றவற்றிலும், ஆனா அதை விட மந்திரங்கள்ல கலந்திருக்கும் சிறப்பு என்னவென்றால் அடியார்கள் அந்த மந்திரங்களை வந்து செவிக்குமாறு அந்த மந்திரங்களை சிவசக்தி தான் செலுத்துகின்றது. அப்புறம் அவ்வாறு செபம் செய்த அடியார்களுக்கு தக்க பயன், அவர்கள் போகம் கருதி ஜெபம் செய்தார்களா, வீடு வேறு கருதி ஜெபம் செய்தார்களா, அதற்கு உரிய பலனை அந்த மந்திரங்கள் மூலமாகவே வழங்குகின்றது சிவசக்தி. ஆகவே அந்த மந்திரங்கள் சிவபெருமானுக்கு விசேட உரிமையுடையவை. ஆகவே அந்த மந்திர திருமேனி ஏனைய அத்துவ திருமேனிகளை விட சிறப்பாக சொல்லப்படுகின்றது என்று கூறினார். ஆகவே அத்துவாக்கள் உள்ள மந்திரங்கள் அவை பஞ்சபிரம மந்திரம், மந்திரங்கள் 11 ஆகமங்கள் தொகை கூறுகின்றன. இந்த நூலையும் 8 சூத்திரத்தில் சொல்வார்கள், சிவபிரகாசம் சொல்கின்றது மந்திரங்கள் 11, அவை பஞ்சபிரம மந்திரங்கள் 5, ஷடங்க மந்திரங்கள் 6. இவற்றை தான் சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மந்திரங்களின் வாயிலாகவே இறைவன் வந்து உயிர்களுக்கு பலன் வழங்குகின்றான். அப்ப இந்த மந்திரங்களை சிகிச்சை மூலமாக பெறுவது இன்றியமையாதது. அருணந்தி சிவாச்சாரியாருக்கு திருமுறையெல்லாம் தெரியாததில்லை. திருமுறைகளை கயிறு சாத்தி எடுத்து மெய்கண்டாருடைய மெய்கண்டார் தோன்றி அருள்வதற்கே அவர் வந்து ஒரு காரணமாக விளங்கினார். குடகுருவாக விளங்கி திருமுறையை தான் எடுத்து கொடுத்தார். இருவாயுவது என்ற நம்முடைய நூலிலே திருமுறை அடிகள் பலவற்றை வந்து எடுத்துக்காட்டி அவற்றின் மூலம் சித்தாந்தம் சிறக்க பாடியுள்ளார். ஆனாலும் அவர்கள் சிவாகம மந்திரங்கள் முற்றிக்கு இன்றியமையாது வேண்டப்படும் என்று இந்த பாடலிலே கூறியுள்ளதை இன்றைய சைவ உலகம் இன்றியமையாது உணர வேண்டிய நிலையிலே இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இனி அடுத்த பாடலிலே அந்த மந்திரங்களிலும் பஞ்சபிரம மந்திரங்கள் மிகச்சிறந்தவை. அதாவது 11 மந்திரங்களிலையும் அந்த 5 மந்திரங்கள் பஞ்சபிரம மந்திரங்களை சிறப்பாக சொன்னதுக்கு என்ன காரணம் சொன்னார். என்னவென்றால், மந்திரம் அதனில் பஞ்ச மந்திரம் வடிவமாக தந்தது என் தந்திரம் சொன்னவாறு இப்ப எண்ணில் மந்திரம் அதனில் பஞ்ச மந்திரம் வடிவமாக தந்திரம் சொன்னவாறு இங்கு எண்ணில் சாற்ற கேள்வி. தந்திரம்னா ஆகமம். தந்திரம் ஆகமங்களில் மந்திர வடிவுள்ளும் பஞ்சபிரம மந்திர வடிவத்தை ஒப்பற்ற வடிவமாக சிறந்தெடுத்து ஓதியவாறு என்னை எனின் சாற்ற கேள்வி. நான் இதற்கு விடை கூறுகின்றேன், நீ கேட்பாயாக. முந்தைய தோற்றத்தாலும் ஏனைய மந்திரங்களுக்கெல்லாம் முற்பட தோன்றியவை பஞ்சபிரம மந்திரங்கள். அப்புறம் மந்திர மூலத்தாலும் ஏனைய மந்திரங்களுக்கு இவையே மூலமாக இருக்கின்றன அதனாலும். அப்புறம் அந்தமில் ஆதிசக்திக்கு பாடல பாருங்க, கடைசி அடியில இருக்கு. எப்படி இருக்கிறது? அந்தமில் சத்தி ஆதிக்குன்னு இருக்கு. சத்தி ஆதி என்பதை மாற்றி கூட்டிக் கொள்ள வேண்டும், ஆதிசக்தி என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். அந்தமில் முடிவில்லாத சக்தி ஆதிக்கு ஆதிசக்திக்கு. ஆதிசக்தி என்றாலும் திரோதான சக்தி என்றாலும் ஒன்றுதான், முன்பின் மாறி இருக்குது. ஆதிசக்தி என்பது சக்தி ஆதின்னு இருக்கு. வாயில் வாய் என்பது வாயில் என்று மாறி, இல்லத்தினுடைய முதல் பகுதி இல்வாய், அது வாயில் மாற்றி சொல்லலாம். அது மாதிரி இங்க வந்து ஆதிசக்தி என்பது சக்தி ஆதி இருக்கின்றது உரையிலே காட்டுகின்றார். அழிவில்லாத ஆதியாகிய திரோதான சக்தி. ஆதிசக்தினாலும் பண்பு தொகை தான். ஆதியாகிய திரோதான ஆதியாகிய சக்தி, ஆதியாகிய சக்தியின் இருபேரோட்டு பண்பு தொகை, தென்னையாகிய மரம் மாறி. ஆகவே அழிவில்லாத ஆதியாகிய திரோதான சக்திக்கு முற்பட இசையச் செய்தலும் ஆகிய உபச்சார வடிவமாதல் பற்றி என்க. எனவே ஏனைய மந்திரங்களிலும் பஞ்சபிரம மந்திரங்கள் முந்தி தோன்றியிருப்பதனாலும், ஏனைய மந்திரங்களுக்கு இந்த பஞ்சபிரம மந்திரமே மூலமாக இருத்தலானும். ஏன்னா இந்த பஞ்சபிரம மந்திரங்களை வந்து திருமுகங்களாக கொண்டு அவற்றின் வாயிலாகத்தான் வந்து வேத சிவாகங்களை அருள் செய்கின்றார். வேத சிவாகங்களும் மற்ற மந்திரங்கள்லாம் தோன்றுகின்றன. ஆகவே மந்திரங்கள்லாம் எங்க இருக்கின்றன? சிவாகமங்கள் இருக்கின்றன. சிவாகமும் எப்படி தோன்றியது? பஞ்சபிரம மந்திரத்தால சுவாமி திருமுகங்கள் கொண்டு அதிலிருந்துதான் வந்தது. ஆகவே பஞ்சபிரம மந்திரங்கள் ஏனைய மந்திரங்களுக்கு முந்தி தோன்றியவை, ஏனைய மந்திரங்களுக்கு மூல காரணமாகவும் இருப்பவை. ஆகையினால அவனுடைய அந்த திரோதான சக்திக்கு இவை வந்து உபச்சார வடிவமாக சொல்லப்படுகின்றன என்று கூறினார். தந்திரம் ஆகமம் இங்கனம் கூறி அத்வாமூர்த்தி, அத்வாமூர்த்தியிலையும் சிறப்பா மந்திரமூர்த்தி, மந்திரமூர்த்தியிலையும் சிறப்பா பஞ்சபிரம மூர்த்தி, இவையெல்லாம் வந்து அந்த இந்த அத்வாக்களை செலுத்துவது, மந்திரங்களை செலுத்துவது, அதிலும் பஞ்சபிரம மந்திரங்களை செலுத்துவது இறைவனுடைய சக்தி. அது மறைந்து நின்று செலுத்துகிறது திரோதான சக்தி. அந்த திரோதான சக்திக்கு இந்த அத்வாக்கள் மந்திரங்கள் இவையெல்லாம் உபச்சார வடிவம். அதனால சக்தி ஆதிக்கு இசைத்தலும் ஆகும்னு இறுதியில கூறினார். இங்கனம் கூறிய அத்வாமூர்த்தி, மந்திரமூர்த்தி, பஞ்சபிரம மூர்த்திகள் எல்லாம் அவற்றை செலுத்தி நிற்கும் திரோதான சக்திக்கு இசைய செய்த உபச்சார வடிவென்பார். சக்தி ஆதிக்கு இசைத்தலமாகும் என இறுதிக்கண் கூறினார். சக்தி ஆதி என்பது முன்பின்னாக தொக்க, அதான் ஆதிசக்தின் மாத்திக்கிறோம், முன்பின்னாக தொக்க இருவையரட்டு பங்கு தொகை, ஆதியாகிய சக்தியினால இருவேரோட்டு பங்கு தொகை. ஆதிசக்தி என்றாலும் திரோதன சக்தி என்றாலும் ஒன்றுதான் என்பதற்கு இந்த இடத்துலதான் சான்று சுவையாசங்கள் உரை இருக்கிறது. ஆதிசக்தி எனினும் திரோதான சக்தி எனினும் ஒக்கும், ஒக்கும்னா ரெண்டும் ஒன்றுதான். உண்மை சிறப்பின்கண் வந்தது இசைத்தலும் ஆகும் அன்றே. இசைத்தலும் ஒரு உண்மை வருத, அது சிறப்பு உண்மை. அப்புறம் இவை நான்கு செய்யலானும் முதல்வனுக்கு உபச்சார திருமேனி இவை என்பது கூறப்பட்டது. முதல்ல சொன்ன உருவ திருமேனி பெருமைகள்லாம் அருள் திருமேனி. இப்ப சொன்ன கடைசி நாலு பாடலும் அவனுக்கு உருவ திருமேனி உண்டு. உண்மையான உருவ திருமேனி அருள் திருமேனி. உபசாரமா சொல்லப்பட்ட உருவ திருமேனி வந்து அத்துவ திருமேனி மந்திர திருமேனி வேலாம். ஆக அருவமோ உருவமோ உங்கள் முதல்வன் கேட்டான் கொடுத்தேன், அதை வச்சு ஒரு பாடல் தொடங்குச்சு இந்த அதிகரணத்துல. அந்த பாடல்ல இருந்து இந்த பாடல் வரைக்கும் சிவபெருமான் எந்த மாதிரி திருமேனி கொண்டாலும் அவர் அனாதிமுத்த சித்துருவே என்பதற்கு எந்த ஐயப்பாடும் இல்லைன்னு வலியுறுத்துகின்றார். அருவமோ என்பது முதல் இதுகாரும் திருமேனியின் இயல்பு உருவத்தால் அனாதிமுத்த சித்துருவாதலை தெரித்து உணர்த்தியவாறு அற்றேல் அடுத்தால் இருக்கின்றார். அற்றேல் அஜன் முதலியோரையும் அத்துவமூர்த்திமான்களாக வைத்து, சரி இவர் மட்டும்தான் அத்வாமூர்த்தின்னு சொல்லியிருக்குதா ஆகமங்கள்ல, பிரம்மாவையும் அத்வாமூர்த்தின்னு சொல்லியிருக்கு, திருமாலையும் அத்வாமூர்த்தின்னு சொல்லியிருக்கு, அவரவர் வடிவங்கள்ல வந்து நியாசம் செய்யவும் சொல்லியிருக்கின்றார்களே, அப்ப அவர்களுடைய திருமேனியும் சிவபெருமானுடைய திருமேனியும் போல சமமாக விளங்கும், இதே தகுதி அவர்கள் திருமேனிக்கும் உண்டு போடும். சிவபெருமான் திருமேனியோடு ஒத்த தன்மை உடையனதான் அயன்மார் திருமேனியும் போடும். ஏன்னா ஆகமங்கள்ல அவர்கள் திருமேனிக்கும் சொல்லப்பட்டு அதுக்கும் அத்வநியாசம் செய்யணும்னு சொல்லியிருக்கின்றார்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதற்கு விடைதான் வருகின்ற செயல சொல்கின்றார். அதற்கு விடை சொல்லும்பொழுது வருகின்ற செயலும் மூன்றாம் அதிகரணம் ஆயிட்டு, இரண்டாம் அதிகரணம் இதோட முடிஞ்சிட்டு, எப்படி அது ஏன் அது மூன்றாம் அதிகரணம் வச்சார் அப்படின்னா, அவர்கள் திருமேனி முதல்வன் திருமேனியோடு ஒரு நிகர் ஆக மாட்டா, சிவபெருமானே முதல்வன், அந்த கருத்து மூன்றாம் அதிகரண கருத்து. நான் சூத்திரத்தில் தான் முதல் வருது, தானே முதல். ஆக மூன்றாம் அதிகரணத்தின் கருத்து சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள், ஏனையோர் பரம்பொருள் அல்லர் என்று சொல்வது. ஆகவே அதை சொல்ல வேண்டிய இடத்த வந்து இரண்டாம் அதிகரணத்திலிருந்து எப்படி அதை வந்து தொடர்ச்சியா கொண்டு வந்து காட்டுறாங்க பாருங்க சுவாமிகள், இரண்டாம் அதிகரணத்திலே வந்து இப்படி காட்டுறாங்க. அத்துவ திருமேனி சொல்லும்போது அவனுக்கு அந்த திருமேனிக்கு நியாசம் விதித்த மாதிரியே அயன்மாள் திருமேனிக்கும் நியாசம் விதித்துள்ளார்களே, அப்போ அயன்மாளும் சிவபெருமானோடு ஒத்தவர்கள் போலும் அப்படின்னு சொல்லி திருமேனிகள் ஒத்தன அப்படின்னு சொன்னாலே அப்பா அயன்மாளும் சிவனும் சமம்னு ஆகிப்போச்சு அப்படின்னு கேள்வி வரும்போது அப்ப மூன்றாம் அதிகரணத்தினுடைய பொருள் தொடங்கிவிட்டது. இல்ல சிவபெருமானை தவிர ஏனையோர் பரம்பொருள் ஆகார், அவர்களுக்கு அத்வநியாசம் வைத்தாலும் அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு அதற்கு காரணத்தை சொல்லி சிவபெருமானை தவிர ஏனையோர் பரம்பொருள் ஆகார் என்று சொல்வது மூன்றாம் அதிகரணம். அந்த மூன்றாம் அதிகரணத்துக்கு அழகாக அப்படி இரண்டாம் அதிகரணத்தோடு தொடர்ச்சியாக, ஏன்னா இரண்டாம் அதிகரணம் வந்து அது ஒரு கருத்து, மூன்றாம் அதிகரணம் வேற ஒரு கருத்து, இந்த ரெண்டு கருத்துக்கும் தொடர்பு இல்லாமல் போயிட்டது அப்படின்னா அப்போ அந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு சூத்திரமா இருக்க முடியாது. ஒரு சூத்திரத்தினுடைய அதிகரணங்கள் தானே, ஒரு சூத்திரத்துக்கு ஒரு மைய கருத்து தானே. ஆக அந்த இலக்கண விதிகளையெல்லாம் அப்படியே வந்து மாறுபடாம வருது மாதிரி, அதான் உண்மையான சித்தாந்த உரை எழுதினாலே அது வந்து இலக்கணத்துக்கும் பொருந்தும்படியாக அமைகின்றது. இதெல்லாம் நம்முடைய சுவாமிகள் உரையில தான் நாம வந்து அனுபவிக்க முடிகின்றது. இப்படியெல்லாம் காட்டி உரை சொன்னவர்கள் யாரும் கிடையாது, அப்படி எப்படியும் உரை சொல்லிட்டு போவார்கள் அவர்கள்தான். சுவாமிகள் தான் வந்து அந்த சூத்திரத்து ஒரு பாடலுக்கும் ஒரு பாடலுக்கும் உள்ள தொடர்ச்சி, அந்த இயல்பு, ஒரு அதிகரணம் முடிஞ்சு அடுத்த அதிகரணத்துக்குள்ள இயல்பு, அவையெல்லாம் ஒரு சூத்திரத்துக்குள்ளே அடங்கி இருக்கின்ற அந்த பாங்கினை காட்டுகின்ற அந்த முறைமை, அடுத்தடுத்த சூத்திரங்களுக்கு இயல்பு காட்டுதல், எல்லா நலன்களும் சிறக்க உரையினை இயற்றி அருளியுள்ளார்கள். அது ஆக வரஞ்செய்தி மூன்றாம் அதிகரணத்திலே சொல்வார்கள். ஆக இந்த இரண்டாம் அதிகரணம் நிறைவடைகின்றது. இந்த இரண்டாம் அதிகரணத்தில் வந்து முதல் பாடல் எப்படி தொடங்கியது என்றால் மண்ணினில் கடாதி அப்படின்னு தொடங்குச்சு. கடைசி பாடல் வந்து மந்திரம் அதனில் முடிஞ்சது. அதை ரெண்டையும் எடுத்து காட்டுறாங்க கடைசியில. ஆக மொத்தம் அந்த இரண்டாம் அதிகரணத்தில் 31 பாடல்கள். மண்ணினில் கடாதி பாடல்ல இருந்து தொடங்கி இந்த மந்திர மதனியில் என்று பாடல் வரை 31 செய்வுகள். இதுல முதல் செய்யுள்ள முதல் செய்யுளின் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த அனாதிமுத்த சித்துருவாய் விளங்குதல், ஈருமாகி விளங்குதல் என்பவற்றையெல்லாம் சொல்லி இனி தான் முதல் என்ற மூன்றாம் கூற்றை சொல்ல இருக்கின்றார் என்று சொல்லி இரண்டாம் அதிகரணத்திற்கு முடிப்புரை எழுதுகின்றார்கள் நம்முடைய சுவாமி. இங்கன மண்ணினில் கடாது என்பது முதல் மந்திர மதனில் என்பது ஈராகிய 31 செய்யுளானும், 31 செய்யுளானும் என்ன சொன்னார், முதற் செய்யுளின், முதற் செய்யுளின்னா முதல் சூத்திரத்தின், முதற் செய்யுளின் ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்திரு மண்ணினின்றே. இத வந்து மூன்று கூறுகளாக கொண்டார். மண்ணினின்று மறுவிடும், ஈருமாகி மறுவிடும், அனாதிமுத்த சித்திருவாய் மறுவிடும். மறுவிடும்னா உலகத்தை மீளத் தோற்றுவிக்கும். எப்படி தோற்றுவிக்கும், மண்ணினின்று நிலைவற்ற நின்று மீளத் தோற்றுவிக்கும். ஈருமாகி உலகத்தை ஒடுக்கி அந்த ஒடுக்கிய தானே மீளத் தோற்றுவிக்கும். அப்புறம் அனாதிமுத்த சித்திருவாய் மீளத் தோற்றுவிக்கும், தன்னுடைய அந்த பேரறிவு நிலையை சிறிதும் குன்றாமல் மீளத் தோற்றுவிக்கும். என்று சொல்லி இந்த மூன்று கூறுகளையும் இந்த இரண்டாம் அதிகாரத்திலே விளக்கியுள்ளார். மண்ணினில் கடாதி பாடலில் இருந்து மந்திர மதனின் பாடல் வரை விளக்கியுள்ளார் என்று அற்புதமாக தொகுத்து கூறி அவ்வா எப்படி விளக்கியுள்ளார், பல மதத்தவர்கள் பல தடைகளை எழுப்பினார்கள், அந்த தடைகளை எல்லாம் வாங்கி அந்த தடைகளை மறுத்து விளக்கியுள்ளார். அவ்வவர் மதம் பற்றி ஆசங்கித்துனா அவர் எழுப்பிய தடைகளை எல்லாம் வாங்கி பரிகரித்து அந்த தடைகளை எல்லாம் மறுத்து வலியுறுத்தியுள்ளார். சித்தாந்த கருத்து இந்த மூன்று சித்தாந்த கருத்துக்களை வலியுறுத்தியுள்ளார். இனி தான் முதல் என்ற மூன்றாம் கூற்றை அவ்வாறு வலியுறுத்துகின்றார் என்று சொல்லி இந்த இரண்டாம் அதிகாரத்திற்கு முடிப்புரை வழங்கிவிட்டார்கள். ஆக எஞ்சியுள்ள பாடல்களை சிந்தித்த அளவிலே முதல் சூத்திரத்து இரண்டாம் அதிகாரம் நிறைவு பெறுகின்றது. இதுகாலம் இந்த சிவஞான சித்தியார் சுபக்கம் முதல் சூத்திரத்து இரண்டாம் அதிகாரத்தின் இறுதி பகுதியை சிந்திப்பதற்கு குருவர்கள் வழங்கிய சீர்வரசி உமாசனிதான் அவருடைய பொன்னார் திருவழிக் கமலங்களை அடியேன் மனமொழிமிகளாலே போற்றி வலுத்திக் கொண்டு இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.